promise that God gave to Israel.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம்.
In the book of Deuteronomy,
உபாகமம் புத்தகத்திலே,
the Lord told them how their life would be if they obeyed his word.
தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் எப்படி அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவர் சொன்னார்.
He told them in the first verse, if you obey diligently, obey everything I tell you.
முதலாம் வசனத்திலே 28ஆம் அதிகாரத்திலே நான் உங்களுக்கு விதிக்கிற காரியங்களிலே நீ கவனமாய் இருந்து கீழ்ப்படிவாயானால்
the Lord will set you high above all the nations of the earth.
உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார்.
Now I want to explain that for us today.
இன்றைக்கு இந்த வார்த்தை எப்படி நமக்கு பொருந்தும் என்பதை உங்களுக்கு நான் விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன்.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டு காலத்திலே
the enemies of Israel were all human beings.
இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்துருக்கள் எல்லாரும் மனுஷர்களாகத்தான் இருந்தார்கள்.
Philistines,
பெலிஸ்தியர்,
Moabites,
மோவாபியர்,
Syrians,
சிரியர்கள்,
Egyptians,
எகிப்தியர்,
Ammonites,
அம்மோனியர்,
many people like.
இப்படி அநேக ஜனங்கள்.
So when he says here, I will set you on high above all the nations of the earth.
இந்த பூமியிலே உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லும் பொழுது
what he means is that I will make you defeat all your enemies.
உன்னுடைய எல்லா சத்துருக்களையும் நீ தோற்கடிக்க செய்வாய் என்று சொல்கிறார்.
None of them will be able to defeat you.
யாருமே உன்னை தோற்கடிக்க மாட்டார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள்.
In the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே
our enemies are not human beings.
நம்முடைய சத்துருக்கள் மனுஷர்கள் அல்ல.
We may have human enemies, but Jesus told us to love them.
மனுஷர்கள் நமக்கு சத்துருக்களா இருக்கலாம், ஆனால் அவர்களை நேசிக்க முடியாய் இயேசு சொல்லி இருக்கிறார்.
And Jesus told us to forgive them.
அவர்களை மன்னிக்க முடியாய் இயேசு சொல்லி இருக்கிறார்.
But in the New Testament, our enemies are the lusts in our flesh, first of all.
புதிய ஏற்பாட்டு காலத்திலே பிரதானமாக நம்முடைய எதிரிகள் நம்முடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சைகள்.
And we have to conquer them.
நாம் அவைகளை மேற்கொள்ள வேண்டும்.
Then the demons and the devil, those are our enemies too.
அதற்கு பிறகு நம்முடைய சத்துருக்கள் பிசாசுகள்.
We have to conquer them.
அவைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும்.
And then all the very subtle temptations that the devil has put in this world, we have to conquer them also.
அதற்கு பிறகு மிகவும் தந்திரமாக இந்த உலகத்திலே சாத்தான் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய எவ்வளவோ சோதனைகள், அதையும் நாம் மேற்கொள்ள வேண்டும்.
Many things on television and the computer internet and all that.
TV le paarkkakudiya pala kaaryangal inaiyathalathile paarkkakudiya pala kaaryangal ellam namakku sodikkirathu.
And so many temptations with money.
Panathin moolamai varakkudiya evlovo sodanigal
which can bring us into so many problems.
Nammai ethaniyo prachanalukkullaga adu sikka vaithu vidugirathu.
So we have to conquer these are our enemies.
இவைகள்தான் நம்முடைய சத்துருக்கள்.
So when the Lord says I'll set you on high above all the nations of the earth,
அப்பூமியில் உள்ள ஜாதிகளுக்கு மேலாக மேன்மையாக உன்னை வைப்பேன் என்று சொன்னால்,
for us it is not the people of the earth.
நம்மை பொறுத்தவரையில் பூமியில் உள்ள ஜனங்களை நாம் மேற்கொள்ள தேவையில்லை.
You know that is why Judas Iscariot betrayed Jesus.
ஆகவே தான் யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான்.
Hey, he saw Jesus with such tremendous power.
இயேசு இவ்வளவு வல்லமையுள்ளவராய் இருப்பதை யூதாஸ் பார்த்தான்.
Oh, he said, with this power we can defeat the Romans like anything.
Oh, inda vallamaiyinale nam romargalai elidaga jeithu vidalam endru sonna.
Jesus can be the king.
Yesu or rajaavaga irukka vendum endru sonna.
And I can be the prime minister.
Naan avarku mudhal mandriyaga alladhu pradhama mandriyaga iruppen endru sonna.
But when he found Jesus teaching we got to love your enemies.
Anal sathrukalai nesingal endru Yesu bodhippadai avar paartha poludhu.
Never trying to take any political power.
எந்த அரசியல் ரீதியிலே உள்ள சக்தியையோ ஸ்தானத்தையோ இயேசு எடுக்க மறுத்த பொழுது
Judas Iscariot was very disappointed.
யூதாஸ் காரியத்து மிகுந்த ஏமாற்றம் அடைந்தான்.
He felt that why he's not using his power.
ஏன் இயேசு தம்முடைய சக்தியை வல்லமை இதற்காக பயன்படுத்த மாட்டார்
Judas Iscariot was offended because he wanted worldly power.
யூதாஸ் காரியத்துக்கு உலகத்திலே ஒரு செல்வாக்கு வேண்டும் என்று அவன் எண்ணினபடினாலே அவன் இயேசுவிடத்தில் ஏமாற்றம் அடைந்தான்.
He wanted to be the leader among the disciples.
தம்முடைய சிஷ்யர்களுக்கு மத்தியிலே அவன் தலைவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான்.
He wanted an earthly position.
பூமிக்குரிய ஒரு ஸ்தானத்தை யூதாஸ் காரியத்து விரும்பினான்.
I want to say to everybody here,
இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறது என்னவென்றால்,
if you seek for earthly position,
பூமியிலே உலகத்திலே ஒரு ஸ்தானம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கேள்வீர்கள். ஆனால்
your power as a Christian,
கிறிஸ்துவனாய் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்து ஒரு தலைமத்துவத்தை தேடினால்
you will follow Judas Iscariot.
நீங்களும் யூதாஸ்காரியோத்தை பின்பற்றுவீர்கள்.
There's nothing wrong in getting a high position on the earth.
உலகத்திலே நல்ல ஒரு மேல்நிலையிலே வருவது தவறல்ல.
Yeah, you can become the biggest businessman in Tanjavur, that's okay.
தஞ்சாவூரிலே மிகப்பெரிய தொழில் அதிபராய் நீங்கள் வரலாம், அதில் தவறில்லை.
The biggest professor or college,
அல்லது ஒரு பெரிய கல்லூரியிலே பேராசிரியராக வரலாம்.
But not because you are a Christian.
ஆனால் கிறிஸ்துவனா இருப்பதனாலே அந்த செல்வாக்கினாலே வரக்கூடாது.
That is because you do your work properly.
நீங்க உங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்வதனாலே வேலை உயர்வு பெறுகிறீர்கள்.
But as a Christian, I can't take advantage of anything to get something in the world.
ஆகவே கிறிஸ்துவனா இருப்பதனாலே இந்த உலகத்தில் எனக்கு சாதகமாக ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள கூடாது.
When you use your position as a Christian to get something in the world, you're following Judas Iscariot.
கிறிஸ்தவன் என்கிற ஒரு ஸ்தானத்தை வைத்துக்கொண்டு உலகத்திலே ஒரு செல்வாக்கை காண்பித்து ஒரு சாதகமாக பயன்படுத்த விரும்புகிறீர்களானால் நீங்கள் யூதாஸை பின்பற்றுகிறீர்கள்.
When you fight to become an elder in a church, you are following Judas Iscariot.
ஒரு சபையிலே மூப்பனாக வேண்டும் என்கிற காரணத்தின் நிமித்தமா நீங்கள் சண்டை போட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யூதாஸை பின்பற்றுகிறீர்கள்.
That is to be elder in a church is an earthly position.
பூமியிலே சபையிலே மூப்பனாக இருப்பது என்பது பூமிக்குரிய ஒரு ஸ்தானம், உலகத்தினுடைய ஸ்தானம்.
You get a little respect there.
அங்கே ஒரு மரியாதை கிடைக்கிறது.
But if you are really an elder in God's eyes, you will serve people as an elder without the title of elder.
ஆனால் உண்மையாலுமே தேவனுடைய பார்வையிலே நீங்கள் மூப்பராக இருப்பீர்கள் என்று சொன்னால் மூப்பர் என்கிற பட்டம் இல்லாமலே ஸ்தானம் இல்லாமலே நீங்கள் மக்களுக்கு மூப்பராக இருந்து பணி செய்வீர்கள்.
Why do you need a title to serve other people?
மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு உங்களுக்கு எதற்கு பட்டம் பதவி தேவை?
I used to serve people for years, for at least 16 years of my life before I ever became an elder in any church.
நான் இந்த ஒரு சபையிலேயே மூப்பராய் மாறுவதற்கு முன்பதாகவே 16 ஆண்டுகளாக மக்களுக்காக நான் சேவை செய்து கொண்டே இருந்தேன்.
So many ways.
பல விதங்களிலே.
I didn't have any title, but I served people and blessed them and encouraged them.
எனக்கு எந்த ஒரு பட்டமோ பதவியோ அப்பொழுது இல்லை, ஆனாலும் மக்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு பணி செய்தேன்.
So don't wait for titles.
ஆகவே பட்டத்துக்காக பதவிக்காக காத்திருக்க வேண்டாம்.
That is all earth seeking something on this earth.
இவைகள் எல்லாம் பூமியிலேயே தேடப்படக்கூடிய பூமிக்குரிய காரியங்கள்.
So that's why Judas Iscariot was offended.
ஆகவே தான் யூதாஸ் காரியோத் இடரல் அடைந்தான்.
You see so many preachers today who are using their Christian position to make a lot of money for themselves.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் தாங்கள் கிறிஸ்தவ பிரசங்கியார் என்ற ஸ்தானத்தை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள்.
So many pastors in India and America made so much money from the people in the name of Christ.
கிறிஸ்து என்கிற பெயரை வைத்துக்கொண்டு இந்தியாவிலேயும் சரி பல இட நாடுகளிலேயும் சரி அமெரிக்காவிலும் சரி எவ்வளவோ பணத்தை மக்களுக்கு அந்த வசூல் செய்து சம்பாதித்து விட்டார்கள்.
They are living as if they are in the Old Testament.
அவர்கள் பழைய உடன்படிக்கையிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்வதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Jesus never taught his disciples to become rich from other people's offerings.
மற்ற மக்களுடைய காணிக்கை பணத்தை வைத்துக்கொண்டு எப்படி பணக்காரனாய் மாற வேண்டும் என்று இயேசு ஒரு காலம் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கவில்லை.
That's another gospel.
அது வேறொரு சுவிசேஷம்.
That is a Babylonian gospel.
அது பாபிலோனுடைய சுவிசேஷம்.
It produces Babylonian churches.
அது பாபிலோனிய சபைகளை தான் உண்டாக்கும்.
Most of the Christian churches today, even of born again people, are Babylonian churches.
இன்றைக்கும் அநேக சபைகளிலே மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்லி கொடுக்கும் சபைகளிலே பார்க்கும் பொழுது அது பாபிலோனிய சபைகளாய் தான் இருக்கிறது.
Because their money is a very big factor there.
ஏனென்றால் அங்கே பணம் தான் ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது.
Show me a church where money is not an important factor at all. That will be Jerusalem.
பணமே எங்களுக்கு முக்கியமில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சபையை காண்பீங்கள், அதுதான் எருசலேம்.
Where they don't ask people for money.
அங்கே ஜனங்களிடத்தில் பணத்தை தாருங்கள் கேட்பதில்லை. தங்களுக்காக பணத்தை கேட்பதில்லை.
Jesus asked the rich young ruler to give his money not to him but to the poor.
அந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபனிடத்தில் பணத்தை கொடு என்று இயேசு தனக்காக கேட்கவில்லை, தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார்.
Yeah, Jesus told people to give money but not to himself. He told them to give it to the poor.
பணத்தை கொடுங்கள் என்று மக்களிடத்தில் கேட்டார், தனக்காக அல்ல ஏழை மக்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்.
And even among the money that they had in the offering bag, he'd give a lot of it to the poor.
அந்த காணிக்கை பட்டியிலே வரக்கூடிய பணத்தை கூட அநேக பணத்தை ஏழைகளுக்கு தான் கொடுத்தார்.
That's how Jesus taught to give.
இப்படி தான் கொடுக்க முடியாக இயேசு சொல்லி கொடுத்தார்.
He never took it to himself.
ஒரு காலம் அதை தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை.
Judas Iscariot took it to himself.
ஆனால் யூதாஸ் காரியத்தோ தனக்கென்று எடுத்துக் கொண்டான்.
People take money, God's money to themselves.
தேவனுடைய பணத்தை தங்களுக்கு என்று மக்கள் எடுக்கும் பொழுது அவர் யூதாஸ் காரியத்தை
பின்பற்றுகிறார். If Jesus were to come into church where such things are happening,
இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சபையில் இயேசு வந்தார் என்றால்
what will he do?
அவர் என்ன செய்வார்?
He will do what he did in the temple, drive out all these people who are making money.
தேவாலயத்தில் அன்றைக்கு என்ன செய்தாரோ அதே தான் இன்றைக்கும் செய்வார். என்னுடைய நாமத்தினாலே பணத்தை சம்பாதிக்கிறவர்களை விரட்டி அடிப்பேன் என்று
சொல்கிறார். He will take a whip and chase out all these pastors out of the church.
சாட்டை எடுத்துக்கொண்டு இந்த பாஸ்டர்மார்களை எல்லாம் சபையை விட்டு வெளியே விரட்டுவார்.
People say, Brother Jack, you are so hard against the pastors.
சகோதர ஜாக் அவர்களை ஏன் பாஸ்டர் மேல் இப்படி கடினமாக சாடுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள்.
I am only using words. If Jesus were here, he would have used a whip.
நான் வார்த்தையில மட்டும் தான் பயன்படுத்துகிறேன். இயேசு இங்கே இருந்து சொன்னால் சாட்டை பயன்படுத்தி இருந்திருப்பார்.
He would have been much harder.
அவர் இன்னும் கடினமாக இருந்திருந்திருப்பார்.
If you make money in the name of Christ,
கிறிஸ்து என்கிற பெயரை வைத்துக்கொண்டு நீ பணம் சம்பாதிப்பாயானால்,
who you are,
நீ யாரா இருந்தாலும் சரி,
Jesus will take a whip and chase you out of the church.
இயேசு ஒரு சாட்டை எடுத்து விரட்டி அடிப்பார்.
Our calling is not to get over people.
நம்முடைய அழைப்பு ஜனங்களுக்கு மேலாக நாம் வர வேண்டும் என்பது அல்ல.
Our calling is to overcome our lusts.
நம்முடைய அழைப்பு என்ன? நம்முடைய இச்சைகளுக்கு மேலாக நாம் வர வேண்டும். பிசாசுகளை ஜெயிக்க வேண்டும்.
And the spirit of this world.
இந்த உலகத்தினுடைய ஆவியை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
Overcome the temptations that come through cinema, television.
சினிமா மூலமாக, டிவியின் மூலமாக வரக்கூடிய சோதனைகள், இன்டர்நெட் இணையதளத்தின் மூலமாக வரக்கூடிய சோதனைகளை ஜெயிக்க வேண்டும்.
I will make you over all these things. They'll be under your feet.
இவைகளுக்கு மேன்மையாக உன்னை வைப்பேன். அவைகள் எல்லாம் உன்னுடைய கால்களுக்கு கீழாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
You'll be blessed everywhere you go.
நீ போகிற இடத்தெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாம் வசனம்.
You'll be blessed in the city, you'll be blessed in the country.
நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நாட்டிலேயே
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
நான் அப்படி இருக்க விரும்புகிறேன்.
I want to be blessed whichever part of the world I go to.
இந்த உலகத்திலே எந்த ஒரு பகுதிக்கு நான் போனாலும் அங்கே நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன்.
Every place my foot I tread, I want the blessing of God there.
நான் எங்கெல்லாம் என் காலடி எடுத்து வைக்கிறேனோ அங்கெல்லாம் நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
You can be like that.
நீயும் அப்படி இருக்க முடியும்.
You obey God's word.
தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால்.
Then he said,
பிறகு சொல்கிறார்,
your children verse 3-4 will be blessed.
உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று நாலாம் வசனம் வாசிக்கிறோம்.
Don't you want your children to be blessed?
உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டாமா?
I want my children to be blessed.
என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
I keep praying with my wife every day for them.
என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய மனைவி கூட ஒவ்வொரு நாளும் நான் சேர்ந்து ஜெபிக்கிறேன்.
I don't want them to be great in the world, but I want them to be blessed by God.
இந்த உலகத்திலே அவர்கள் பெரியவர்களாக வேண்டும் என்று நான் ஜெபிப்பதில்லை, ஆனால் தேவனால் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
And your business will be blessed, verse 5.
ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம், உன்னுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும்.
And when you go in, you'll be blessed. When you come in, you'll be blessed. When you go out, you'll be blessed.
நீ வருகிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று உபாகமம் 28:6 வாசிக்கிறோம்.
All your enemies, verse 7, will be defeated in front of you.
உனக்கு விரோதமாக எழும் உன் சத்துருக்கள் எல்லாம் முன்பாக முறியடிக்கப்படுவார்கள்.
They will come against you one way, they'll run away in 7 ways.
ஒரு வழியா உனக்கு வருவார்கள், ஏழு வழியா உனக்கு முன்பாக ஓடிப் போவார்கள்.
Who is my enemy?
யார் என்னுடைய சத்துரு?
The devil.
பிசாசு.
Listen to this.
கவனித்து கேளுங்கள்.
When the demons come to me against me,
பிசாசு எனக்கு விரோதமாக வரும்பொழுது,
they'll come in one way,
ஒரு வழியாய் வருகிறார்கள்.
They'll run away in 7 ways.
அவர்கள் ஏழு வழியாக ஓடிப் போவார்கள்.
You believe that?
அதை நம்புகிறீர்களா?
You believe Satan was defeated on the cross 2000 years ago?
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சாத்தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான் என்பதை விசுவாசிக்கிறீர்களா?
Yes or no?
ஆமாவா இல்லையா?
Yes, he was defeated.
அவன் தோற்கடிக்கப்பட்டான்.
Have you ever told the devil you were defeated on the cross?
பிசாசை பார்த்து நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று எப்பொழுதாவது சொல்லியிருக்கிறீர்களா?
You should all tell the devil.
நீங்க எல்லாரும் பிசாசை பார்த்து சொல்ல வேண்டும்.
I'll tell you what happened once in my house.
ஒருமுறை என்னுடைய வீட்டிலே என்ன நடந்தது என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
One sister brought a woman for prayer.
ஒரு சகோதரி இன்னொரு ஸ்திரியை, ஒரு பெண்மணியை என்னுடைய வீட்டுக்கு ஜெபத்துக்காக கூட்டிக் கொண்டு
வந்தார். I never met this woman before.
நான் அந்த ஸ்திரீயை இதுக்கு முன்பாக பார்த்ததில்லை.
So my wife and I were sitting there talking to her.
நானும் என்னுடைய மனைவியும் உட்கார்ந்து அந்த பெண்ணோடு கூட பேசிக் கொண்டிருந்தோம்.
And I told her, now ask Jesus to come into your heart, say you're a sinner.
நான் ஒரு பாவி, இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று
கேளுங்கள் என்று சொன்னேன்.
இந்த பாவங்களை நான் விட்டு விடுகிறேன்.
And then like I tell all new believers,
எல்லா புது விசுவாசிகளுக்கும் சொல்வது போல,
I told her to say,
நான் அந்த பெண்ணை பார்த்து சொன்னேன்,
say like this,
இப்படி சொல்லுங்கள் என்று சொன்னேன்.
Like you spoke to Jesus,
தோற்கடிக்கப்பட்டாய் என்று சொல்ல
சொன்னேன்.
அந்த பெண்மணி என்ன
செய்தாள் தெரியுமா?
அப்படியே முறைத்துக் கொண்டு என்னை பார்த்து திரும்பினார்கள் என் பக்கமாக.
சொன்னார்கள், I was not defeated on the cross.
சிலுவையில் நான் தோற்கடிக்கப்படவில்லை என்று சொன்னார்கள்.
Was a demon inside
her. Oh, ulla or pisasu irukkirad endre ulla or
demon was speaking to me straight.
Pisasu neradiyaga enadile pesukuran.
So what do you do when a demon speaks to you?
Pisasu ungalukku neradiyaga pesumbodhu enna seivirgal?
You tell him,
sollungal,
say you were a liar.
Nee oru poyyan.
I wasn't talking to the woman, I was talking to the demon.
Ippozhudhu naan andha stree nerathile pesavillai, streekullaga irukkakoodiya pey nerathile
pesugiren. I said you're a liar, you were defeated 2000 years ago by the Lord Jesus Christ.
Nee oru poyyan, 2000 aandugalukku munbaga Yesu Kristunaale nee thorkadikkappatta endru sonnen.
Get out of this woman right now in Jesus' name.
Ippozhudhu Yesuvin naamathraale indha stree vittu veliye porappattu po endru sonnen.
Once.
Oru murai.
I never speak to a demon more than once.
Oru muraikkum adhigamaga naan pisasanathile pesuvathillai.
Went immediately.
Udaneyaga andha pisasu porappattu poi vittadhu.
Then
பிறகு
I told the woman,
அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னேன்,
just 15 seconds later,
15 வினாடிகள் கழித்து சொன்னேன்,
now tell the devil,
இப்பொழுது பிசாசை பார்த்து சொல்லுங்கள்,
you were defeated on the cross,
நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
She was free.
விடுதலையாகப்படுது சொன்னார்.
She was she said Satan you were defeated on the cross.
சாத்தானை நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று சொன்னார்.
More than her I learned something that day
and penmaniyai kaattalum and naalil adhigamaga naan ondrai kattrukonden.
This is many years ago
aneega aandugalukku munbaga
I learned that day
and naalil naan ondrai kattrukonden.
The devil does not like to be reminded that he was defeated on the cross 1000 years ago.
பிசாசு 2000 aandugalukku munbadhaaga thorkadikkapattan endhai meendum meendumai avanukku nyabagapaduthuvadhai avan virumbuvathillai.
Supposing you failed in your SSLC, you like somebody to remind you all the time you failed, you failed, you failed.
நீங்க எஸ்எஸ்எல்சில ஃபெயில் ஆயிட்டீங்க, யாராச்சும் ஒருத்தர் வந்து நீங்க எஸ்எஸ்எல்சில ஃபெயில் ஆயிட்டீங்களே ஃபெயில் ஆயிட்டீங்களான்னு சொல்லி ஞாபகம்
பண்ணி உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா?
ஏதோ ஒரு புது ஊருக்கு போனாலும் அங்க பார்த்தாலும் உங்களை ஞாபகம் படுத்துக்கிறாரு, உங்களுக்கு பிடிக்காது.
The devil also doesn't like it.
விசுவாசிக்கும் அது பிடிப்பதில்லை.
I decided one thing.
அவன் நான் ஒன்றை தீர்மானித்து விட்டேன்.
I am going to tell the devil almost every day you were defeated on the cross.
ஒவ்வொரு நாளைக்கும் பிசாசை பார்த்து நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்ன்னு சொல்லிக் கொண்டே இருக்க போகிறேன் என்று
தீர்மானித்தேன். And I am going to teach other people tell the devil he was defeated on the cross.
மற்ற மக்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன், நீங்கள் பிசாசை பார்த்து நீ கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறேன்.
Don't be afraid.
பயப்படாதீர்கள்.
Some people say, if I say that to the devil what will he do to me?
ஐயோ பிசாசை பார்த்து சொன்னா அவன் எனக்கு என்ன செய்வான்?
Is he defeated or not?
அவன் தோற்கடிக்கப்பட்டானா இல்லையா முதல்ல அதை சொல்லுங்க.
Supposing your father has hit a snake on the head here.
இங்கே ஒரு பாம்பு இருக்கறதே உங்க அப்பா அந்த பாம்பினுடைய தலையை நல்லா அடிச்சு நசுக்கிட்டார்.
It's not dead but it's thoroughly unconscious there.
அது இன்னும் சாகல, ஆனா அது மயக்கத்துல
இருக்கு.
அது அசைய கூட முடியாது, ஆனா அடிபட்டு அப்படியே கிடக்கு. அடிபட்ட
father wants to give you small boy or girl the privilege of killing it.
இப்பொழுது சின்ன பையனா இருக்க உனக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ இந்த பாம்பை கொல்லக்கூடிய ஒரு தருணத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று
சொல்லுகிறார்.
வாப்பா இந்த காலை வச்சு இந்த பாம்பை போடு அடி நசுக்கு என்று சொல்லுகிறார்.
If you are grown up you'll be afraid. 3-year-old boy will come quickly and put on it and
கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கனா உங்களுக்கு பயம் வந்துரும். ஆனா 3 வயசு பையன்ட்ட சொன்னா வந்து நல்லா போட்டு மிதிப்பான் பாம்பை.
Better to be like a little child.
அவ சிறு பிள்ளைல போல இருப்பது நல்லது.
15-year-old will think oh this snake may wake up.
15 வயசு பையன் இந்த பாம்பு திடீர்னு சீரனாலும் சீரும் என்று பயந்து
கொள்வான்.
ஆனா 3 வயசு அந்த பையன் அந்த பாம்பு மேல நல்லா ஏறி மிதிப்பான்.
You know the devil has been defeated on the cross.
பிசாசு சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான்.
Says in Romans 16 verse 20.
ரோமர் 16 20 ல வாசிக்கிறோம்.
I'm only telling you what's written in scripture.
வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
The God of peace will soon crush Satan where under your feet.
சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழாக நசுக்குவாராக. எங்கே?
Under your feet.
உங்களுடைய பாதத்துக்கு கீழாக.
He was defeated on the cross 2000 years ago.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான்.
I tell you I'm not afraid to say that.
நான் அதை சொல்வதற்கு பயப்படுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
We are to be witnesses that Jesus died for my sins on the cross and he defeated Satan on the cross.
என்னுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார், சிலுவையிலே பிசாசை தோற்கடித்தார்.
The devil has got no power over you.
பிசாசுக்கு உங்கள் மீது எந்த சக்தியும் வல்லமையும் கிடையாது.
He cannot do any witchcraft on you or me.
உங்கள் மீதோ என் மீதோ எந்த செய்வனையோ பிலிசினியமோ செய்ய முடியாது.
Even in the book of Job it says he could not touch Job without God's permission.
யோபின் புத்தகத்திலே கூட பார்க்கிறோம், தேவனுடைய அனுமதி இல்லாமல் யோபை அவன் தொட முடியவில்லை.
When was that?
எப்பொழுது?
That was before Satan was defeated.
சாத்தான் தோற்கடிக்கப்படுவதற்கு முன்பதாக.
Before Satan was defeated he could not touch Job.
முன்பதாகவே யோபுவை தொடுவதற்கு தேவனிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும்.
More than 2000 years later he was defeated by Jesus Christ on the cross.
2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே அவன் தோற்கடிக்கப்பட்ட பிறகு.
You think the devil can touch you without God's permission?
தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களை பிசாசு தொட முடியும் என்று நினைக்கிறீர்களா?
Impossible.
கூடாத காரியம்.
But he frightens you.
ஆனால் உங்களை பயமுறுத்துகிறான்.
Oh, I'll do this to you. I'll do that to you.
ஏய், உனக்கு நான் இதை செய்து விடுவேன், அதை செய்து விடுவேன் என்று பயமுறுத்துகிறான்.
You can't do anything to me.
நீ என்ன என்னிடத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லுங்கள்.
Because I'm cleansed in the blood of Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன்.
I am a child of God.
நான் தேவனுடைய பிள்ளை.
God is my father.
தேவனுடைய தகப்பன்.
Jesus Christ is my elder brother.
இயேசு கிறிஸ்துவின் மூத்த சகோதரர்.
The Holy Spirit is my helper.
பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறவர்.
And you Satan were defeated on the cross.
சாத்தானை நீ கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
Resist him.
அவனை எதிர்த்து நில்லுங்கள்.
Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே.
And he will run away from you.
அவன் உங்களிடத்திலிருந்து ஓடி போவான்.
Can you tell me how fast the devil runs away?
உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு வேகமா பிசாசு ஓடுகிறான் என்று?
What is the speed?
பிசாசு எவ்வளவு வேகத்தில் ஓடுகிறான்?
Many of your cars you can drive 100 kilometers an hour.
உங்களுக்கு கார் வைத்திருக்கிறவர்கள் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் ஓட்டலாம்.
Planes go about 1000 kilometers an hour.
விமானங்கள் மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறது.
You know the speed of the devil?
சாத்தானுடைய வேகம் எவ்வளவு தெரியுமா?
300,000 kilometers an hour, 3 lakhs kilometers in a second.
ஒரு வினாடியிலே 300,000 கிலோமீட்டர் ஓடி விடுவான்.
In one second.
ஒரு வினாடியிலே.
That's written in the Bible.
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
Have you found it?
அதை கண்டுபிடித்தீர்களா?
It's in Luke chapter 10.
லூக்கா 10 அதிகாரம்.
Verse 18.
18 வசனம்.
Jesus said,
Yes, Lord.
I saw Satan fall from heaven like lightning.
வானத்திலிருந்து மின்னலை போல சாத்தான் விழுகிறதை நான் பார்த்தேன் கண்டேன்.
Have you seen lightning, how fast it comes from sky to the earth?
மின்னல் வானத்திலிருந்து பூமிக்கு எவ்வளவு வேகத்திலே வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
The scientists have calculated it.
விஞ்ஞானிகள் அதை கணக்கெடுத்திருக்கிறார்கள்.
It's 3 lakh kilometers in one second.
ஒரு வினாடி சொடக்கு போகிற நேரத்திலே 300,000 கிலோமீட்டர் தூரம்.
Satan moves at that speed.
சாத்தான் அவ்வளவு வேகத்திலே ஓடுகிறான்.
At that speed.
அவ்வளவு வேகமாய் விழுந்தான்.
And when I resist him in Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே நான் அவனை எதிர்க்கும் பொழுது.
Goes away at that speed.
அதே வேகத்திலே அவன் ஓடுகிறான்.
I'm not saying he won't come back again.
மீண்டும் திரும்பி வர மாட்டான் என்று உங்களுக்கு சொல்லவில்லை.
He'll come back again.
மீண்டும் வருவான்.
Resist him again.
மீண்டும் எதிர்த்து நில்லுங்கள்.
And resist him again.
மீண்டும் எதிர்த்து நில்லுங்கள்.
And once he knows that you know he was defeated.
அவன் தோற்கடிக்கப்பட்டான் என்பதை நீங்கள் அறிந்து விட்டீர்கள் என்று அவனுக்கு தெரிந்தால்
he won't trouble you so much anymore.
இனிமேல் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டான்.
He keeps on troubling you because he thinks that you don't know that he is defeated.
தான் தோற்கடிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியாது என்பதை அவன் அப்படி நினைத்துக் கொண்டு அவன் உங்களிடத்தில் வந்து பயமுறுத்துகிறான்.
Even though he is listening to what you are hearing now.
இப்பொழுது என்ன நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க என்பதை சாத்தான் கேட்டுக்கொண்டுதான்
இருக்கிறான். You know that the demons attend all the meetings.
உங்களுக்கு தெரியுமா? நீங்க கூட சில கூட்டம் வராம இருக்கலாம், ஆனா சாத்தான் எல்லா கூட்டத்துக்கும்
என்று
வல்லமையற்றவனாய் மாற்றிவிட்டார்.
He took our flesh and blood.
அவர் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார்.
And died.
மரித்தார்.
That's what it says in the first part of the verse.
அதான் முதல் பகுதி வசனத்தின் முதல் பகுதியில்
பார்த்தோம். Now we know he died for our sins.
நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
That's written elsewhere.
அது வேறு ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கு.
But here it says he died to make the devil powerless.
ஆனால் இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பிசாசை வல்லமேற்றவனாய் மாற்ற முடியாக அவனுடைய அதிகாரத்தை புரிந்து கொள்ள முடியாக அவர் மரித்தார்.
The devil is not killed.
பிசாசு கொல்லப்படவில்லை.
He is alive.
அவன் உயிரோடு இருக்கிறான்.
But he is powerless.
ஆனால் வல்லமையற்று இருக்கிறான், சக்தியற்று இருக்கிறான்.
He is like a terrorist whose weapons have all been taken away from him.
ஒரு தீவிரவாதியை போல இருக்கிறான், ஆனால் அந்த தீவிரவாதியின் இடத்துல இருக்கக்கூடிய துப்பாக்கி வெடிகுண்டு எல்லாம்
எடுத்துக்கொள்ளப்பட்டுவிட்டது.
இப்பொழுது அந்த தீவிரவாதியின் இடத்துல குண்டு வெடிகுண்டும் இல்லை, துப்பாக்கியும் இல்லை.
You're not afraid of a terrorist who doesn't have any weapons.
இந்த ஆயுதங்களே இல்லாத ஒரு தீவிரவாதியை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை.
Not only his weapons are taken away.
அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது மட்டுமல்ல.
His physical strength is also gone.
சரீரத்தில் இருக்கக்கூடிய பலமும் கூட உறிந்து கொள்ளப்பட்டு விட்டது.
Supposing a terrorist's weapons are gone.
ஒரு தீவிரவாதியுடைய ஆயுதங்கள் எல்லாம் போய்விட்டது.
His physical strength is also gone.
அவருடைய சரீர பலனும் போய்விட்டது.
Even a child can go and push him down.
ஒரு குழந்தை போய் பிடித்துட்டு தன்னாலே விழுந்துருவான்.
A child can resist the devil in Jesus name.
இயேசு நாமத்தினாலே பிள்ளைகளே நீங்கள் இயேசு நாமத்தினாலே பிசாசை எதிர்க்கலாம்.
He is powerless.
அவன் வல்லமையற்றவன்.
He is not dead but he is powerless.
அவன் மரித்து போகவில்லை, ஆனால் அவன் வல்லமையற்றிருக்கிறான்.
It's like a snake who has been hit so hard that he is unconscious but not dead.
ஒரு பாம்பு தலையில நன்றாக அடித்தாயிற்று, அது இன்னுமாய் மரிக்கவில்லை, ஆனால் உணர்வற்ற இருக்கிறது போல.
Permanently unconscious that he'll never come to life again.
மீண்டுமாய் ஜீவனுக்குள்ளாக வரக்கூடாத அளவுக்கு அது நிரந்தரமாக வல்லமையற்று போய்விட்டது, கோமா நிலையில் இருக்கிறது.
As far as a believer is concerned.
ஒரு விசுவாசியை பொறுத்தவரை.
But if you are not a believer,
நீங்கள் விசுவாசியா இல்லை என்றால்
then the benefit of what Jesus did doesn't apply to you.
இயேசு கிறிஸ்து அவர் பெற்ற அந்த ஆதாயம் உங்களுக்கு பொருந்தாது.
then the devil is a very powerful living snake. He can trouble you like anything.
நீங்கள் விசுவாசியா இல்லை என்று சொன்னால் பிசாசு அது உயிருள்ள பாம்பாக இருந்து உங்களை தொந்தரவுபடுத்திக்
கொண்டிருக்கிறது.
நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் விசுவாசிகளுக்கு தான்.
If you've given your life to Christ,
உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தீர்களானால்
then the benefit of his dying for your sins is yours.
அவர் மரித்த அந்த மரித்ததனுடைய பலன் உங்கள் பாவத்துக்கு மரித்ததனுடைய பலன் உங்களுடையதாய் மாறுகிறது.
But it's not for the unbeliever.
அவிசுவாசிக்கு இல்லை.
Because he doesn't accept it.
ஏனென்றால் அவிசுவாசி அதை ஏற்றுக்கொள்வதில்லை.
In the same way,
அதே போல
the benefit of his defeating Satan on the cross is for you.
இயேசு கிறிஸ்து பிசாசை கல்வாரி சிலுவையிலே தோற்கடித்தாரே அதனுடைய பலன் உங்களுக்கு தான்.
That also is not for the unbeliever.
அதுவும் அவிசுவாசிகளுக்கு அல்ல.
Because they won't accept it.
ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அதை ஏற்றுக்கொள்வதில்லை.
You got to accept Christ into your life.
இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
He is the only one who defeated Satan.
அவர் ஒருவர் மட்டுமே பிசாசை தோற்கடித்தார்.
And only if he is living in your heart, you can resist Jesus.
அவர் உங்களுடைய உள்ளத்திலே வாசமணினால் மட்டுமே நீங்கள் பிசாசை எதிர்க்க முடியும்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே.
So that's the first verse.
அதுதான் முதல் வசனம்.
And here's another verse.
இன்னொரு வசனம்.
In Colossians 2 verse 14 and 15.
கொலோசியர் புத்தகம் 2 அதிகாரம் 14-15 வசனங்கள்.
It says the two things Jesus did for us on the cross.
இயேசு இரண்டு காரியங்களை நமக்காக சிலுவையிலே செய்தார்.
First of all, verse 14, he cancelled out all the certificate of debt consisting of decrees against us which was hostile to us.
14-ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நமக்கு எதிரடியாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து நடுவிலாத இராதபடிக்கு எடுத்து போட்டார்.
It's here in the English, it says a certificate of debts.
ஆங்கிலத்திலே கடன் பத்திரம் அதை எடுத்து கிழித்து போட்டு விட்டார்
என்று பார்க்கிறோம்.
தேவனுக்கென்று நீங்கள் ஒரு கடன் பத்திரத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
See, it's like if you borrow money from somebody.
யாராவது ஒரு இடத்துல பணத்தை கடனாக வாங்குகிறீர்கள்.
Every time you take the money you sign, I borrowed 1,000 rupees.
ஒவ்வொரு முறையும் வட்டிக்கு கடன் வாங்கும் பொழுது நான் 1,000 rupees இப்பொழுது கடன் வாங்கியிருக்கேன் என்று பத்திரத்தில் கையெழுத்து போட வேண்டும்.
Then another time, I borrowed 100,000 rupees.
அடுத்த முறை கடன் வாங்கும் பொழுது 1,00,000 rupees கடன் வாங்கினேன் அதற்கு ஒரு கையெழுத்து.
Again, so many thick bunch of certificates of what money you owe to somebody.
இப்படி நீங்கள் கடன் வாங்கி 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 இப்பொழுது இவ்வளவு கடன் பத்திரம் உங்களுக்கு வந்து விட்டது. அந்த அவ்வளவு கடன் நீங்கள் செலுத்தியாக வேண்டும்.
That your creditor has got all that money.
உங்களுக்கு கடன் கொடுத்தவர் உங்களுக்கு பணம் கொடுத்தவர் அவ்வளவு பணத்தை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும்.
And every time you see him, he's got this bunch of papers.
ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவரை பார்க்கும் பொழுது உங்களுடைய கடன் பத்திரம் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது.
If you see him on the road there, you'll turn and go the other way.
ரோட்ல போய்கொண்டே இருக்கிறீர்கள், உங்களுக்கு கடன் கொடுத்து அப்படி வருகிறார், நீங்கள் இப்படி திரும்பி
போய்விடுவீர்கள்.
அவர் அந்த கதவை தட்டினால் நீங்கள் அப்படியே திறக்காமல் இருப்பீர்கள். உங்களுக்கு பயம், இவ்வளவு பணத்தை நான் கொடுக்க வேண்டுமே.
But some big crorepati comes and pays that debt completely.
ஒரு கோடீஸ்வரர் வருகிறார், உங்களுடைய கடனை எல்லாம் அவர் செலுத்தி விடுகிறார்.
And he brings the certificates of debt before you and tears it up and says that's the end.
அந்த கடனை எல்லாம் அவர் அவரிடத்திலே கொடுத்து விட்டு அதற்கு மாறாக நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த கடன் பத்திரத்தை எல்லாம் வாங்கி வந்து உங்களுக்கு முன்பாக கிழித்து போடுகிறார்.
Tomorrow you see that man coming down the road.
நாளைக்கு அந்த உங்களுக்கு கடன் கொடுத்த அந்த ரோட்டில் வருகிறார், அவரை பார்க்கிறீர்கள்.
Now you can go and shake his hand. Hello, how are you?
இப்போ நீங்கள் அவரை பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என்று கை கொடுக்கலாம்.
Why?
ஏன்?
Because your debt is paid.
உங்களுடைய கடன் செலுத்தப்பட்டாயிற்று.
You know, we had a debt to the law of God, not to the devil, to the law of God.
உங்களுக்கு தெரியுமா, நமக்கு தேவனுடைய பிரமாணத்திற்கென்று ஒரு கடன் இருக்கிறது. பிசாசுடையதிலே கடன் கிடையாது, தேவனுடைய பிரமாணத்திற்கென்று.
Jesus didn't pay the debt to the devil, he paid it to the law of God.
இயேசு கடனை பிசாசுக்கு செலுத்தவில்லை, அவர் தேவனுடைய பிரமாணத்துக்கு தேவனுடைய நீதிக்கு செலுத்தினார்.
Some people who haven't read the Bible properly sometimes teach that Jesus paid our debt to the devil.
வேதத்தை ஒழுங்காக வாசிக்காதவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து பிசாசுக்கு நம்முடைய கடனை செலுத்தி விட்டார் சொல்கிறார். இல்லை, இல்லவே இல்லை.
The law of God said you owe God so much for all your sins.
உன்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும் நீ தேவனிடத்தில் இவ்வளவு கடன்பட்டிருக்கிறாய் என்று தேவனுடைய பிரமாணம் சொல்கிறது.
Jesus died and paid that debt completely.
இயேசு மரித்து அந்த கடனை முற்றிலுமாய் செலுத்தி விட்டார்.
And canceled out, it says, the entire certificate of debt.
அந்த கடன் பத்திரம் முழுவதையும் அவர் நீக்கி விட்டார் என்று பார்க்கிறோம்.
Consisting of so many laws against us.
அது நமக்கு விரோதமாக எவ்வளவோ பிரமாணங்கள் எழுதப்பட்டிருந்தது.
அவைகள்
எல்லாம் எடுத்து விட்டு
nailed it to the cross.
சிலுவையில் வைத்து ஆணி அடித்து விட்டார்.
You know that all the certificate of your debt has been paid on the cross.
தெரியுமா, உங்களுடைய கடன் பத்திரம் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது, சிலுவையிலே கட்டப்பட்டு
விட்டது. Every sin is a debt to God.
ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு நாம் படுகிற கடன்.
We are in debt by crores.
அப்படி பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் கடன்பட்டு இருக்கிறோம்.
I'm free now.
அவர் கடனை செலுத்தி விட்டார்.
நம்பர்
1.
Now second thing.
இரண்டாவது.
On the cross.
சிலுவையிலே.
Verse 15.
15-ஆம் வசனம்.
He took away the armor from all these evil rulers and authorities who ruled my life.
துரை என்னுடைய வாழ்க்கை இதுவரை ஆண்டு கொண்டிருந்த துரைகள் அதிகாரங்கள் இவருடைய ஆயுதங்கள் எல்லாம் முறிந்து விட்டார்.
He didn't say kill them.
அவர்களை கொன்று விட்டார் என்று சொல்லவில்லை.
He took away the armor from them.
அவர்களிடத்திலிருந்து அந்த அதிகாரங்களையும் அந்த ஆயுதங்கள் எல்லாம் முறிந்து விட்டார்.
The devil is the biggest terrorist in the world.
இந்த உலகத்திலே மிகப்பெரிய தீவிரவாதி பிசாசு.
And all the demons are terrorists, how to blow up believers.
விசுவாசிகளை எப்படி வெடித்து தகர்க்க முடியும், எப்படி கீழே தள்ள முடியும் என்று அந்த மற்ற பிசாசுகள் எல்லாம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது.
They are not foolish suicide bombers.
அவைகள் எல்லாம் புத்தியீனமான தற்கொலை படை தீவிரவாதிகள் அல்ல.
Suicide bombers are foolish, they blow themselves up also.
தற்கொலை படை தீவிரவாதிகள் எவ்வளவு புத்தியினர், அவர்கள் மற்றவர்களை கொன்று விட்டு தாங்களும் செத்து
விடுகிறார்கள்.
அவன் குண்டை உங்கள் மீது எரிந்து உங்களை கொள்ளுவான ஒழிய தான் சாக மாட்டான். ஆனால் இப்பொழுது பிசாசினத்தில் இருந்ததான எல்லா துப்பாக்கிகள், என்ன எந்திர துப்பாக்கிகள் எல்லாவற்றையும், ஏகே பாட்டிசன் எல்லாவற்றையும் எடுத்து
விட்டார்.
அதே சமயத்திலே அவர் சரீர பலனையும் எடுத்து விட்டார்.
They are like limp and paralyzed terrorists who got no weapons.
இப்பொழுது ஆயுதங்களே இல்லாத அதே சமயத்தில் நொண்டி நொண்டி நடக்கக்கூடிய வாதம் வந்தவர்களை போல பிசாசுகள் இருக்கிறது.
You don't have to be afraid of demons.
பிசாசை பார்த்து பயப்படணுமா நீங்க?
They can try to frighten you.
அவர்கள் உங்களை பயமுறுத்துவதற்கு பிசாசுகள் முயற்சிக்கலாம்.
I remember once seeing a demon possessed person.
ஒருமுறை நான் பிசாசு பிடிச்ச ஒருத்தனை பார்த்தேன்.
They asked me to pray for.
அந்த பிசாசு பிடிச்ச ஆளுக்காக ஜெபிக்க சொன்னாங்க.
The person was so fierce.
பயங்கரமா என்னை வந்து மயமுறுத்த
பார்த்தான்.
ஆரம்பத்துல இப்படி பார்த்தோன்னே திடீர்னு ஒரு அதிர்ச்சி ஆயிரும்.
நம்ம
மனுஷலா இருக்கிறதுனால திடீர்னு பார்த்தா,
if you suddenly see a cobra coming under from your chair, you'll get a jolt. It like that.
சேர் கீழே திடீர்னு நான் பாம்பு வந்துச்சுனா எப்படி இருக்கும் உங்களுக்கு?
So then I said to myself,
அப்ப நான் என்னை பார்த்து சொன்னேன்,
was this a demon that escaped from the cross of Calvary or was it defeated there?
இந்த பிசாசு கல்வாரி சிலுவையில தப்பிச்சிருச்சா அல்லது அங்கே தோற்கடிக்கப்பட்டதா என்று கேட்டேன்.
I said definitely every demon was defeated there.
கண்டிப்பாக எல்லா பிசாசுகளும் சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னேன்.
I said that just to get a little boldness for myself.
எனக்கென்று கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக் கொள்ள முடியா அப்படி நான் சொன்னேன்.
And some faith.
எனக்கு கொஞ்சம் விசுவாசம் அங்கே வர முடியா. அதுக்கு பிறகு சொன்னேன்,
you were defeated on the cross. Get out and
go. நீ சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டு விடாய், புறப்பட்டு போ வெளியே.
You know they try to bluff you by pretending that they've got power over you.
என்னமோ உங்கள் மீது வல்லமை இருக்கிறது போல நடிச்சு உங்களை பயமுறுத்த பார்க்கும்.
Like if that creditor comes down the road
and kadan kodutha aal avaru roadle varugirar
and he still pretends that you stole me so much money,
no nee enak ivlo panam kudukano endru solli avar bayamurthugirar.
Because he doesn't know that you already know that his debt has been paid.
ungalaiya kadan yerkanave innoruvar avarku selithi vittar endru neengal therindukolla neengal adai ariyavilla endru enai kondu bayamurthugirar.
Where is my money?
Hey, en panam enga pa?
Aha, here is the certificate, it's all paid.
பாத்தியா, கடன் பத்திரம்லாம் என்கிட்ட வந்துட்டு எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று.
I didn't know, you know that and he'll walk away.
உடனே நைசாம் அப்படியே தெரியாத மாதிரி போய் விடுகிறார்.
We must face the devil like that.
இதே போல நாமும் பிசாசை சந்திக்க வேண்டும்.
There's a great need for believers to be bold when the devil accuses them.
பிசாசு விசுவாசிகளை குற்றப்படுத்தும் பொழுது விசுவாசிகளுக்கு பெரிய தைரியம் தேவைப்படுகிறது.
When he reminds you of all your past sins.
உங்களுடைய கடந்த கால பாவங்களை அவன் நினைவுறுத்தும் பொழுது,
tell him the blood of Jesus has cleansed all my past.
என்னுடைய எல்லா கடந்த கால பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரித்து விட்டது என்று அவனுக்கு சொல்லுங்க.
And tell him, I'll tell you something more.
அதை காட்டிலும் அதிகமாக உனக்கு சொல்லுகிறேன் என்று
சொல்லுங்க. You were also defeated on the cross.
நீயும் சிலுவையில் தோற்கடிக்க
உங்களுக்கு
எவ்வளவோ தைரியமும் விசுவாசமும்
கிடைக்கும்
என்று சொன்னால் உதவி செய்ய முடியும். இப்பொழுது நீங்கள் விசுவாசம் கொள்ள முடியாக நான் உங்களுக்கு உதவி செய்வது போல விசுவாசம் எதிர்ப்பதற்கு.
There are so many believer friends of yours who never come to this meeting.
இந்த கூட்டத்துக்கு வராத எத்தனையோ விசுவாசிய நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள்.
They will never hear me.
ஒரு காலம் அவர்கள் நான் என்னுடைய செய்தியை கேட்க
மாட்டார்கள்.
அவர்களுக்கு யார் சொல்ல போவது?
You.
நீங்கள்.
You have to tell them.
நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும்.
Because you yourself have become bold by resisting the devil so many times.
சாத்தானை பல முறை எதிர்த்து 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 நீங்களே இப்பொழுது தைரியசாலியாய் மாறிவிட்டீர்கள்.
So the truth will set you free.
ஆகவே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
The truth is that the devil was defeated on the cross.
சத்தியம் என்னவென்றால் பிசாசு சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான்.
And if you know it, you will be set free.
நீங்கள் அதை அறிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும்.
You know what the Bible says is going to happen to the devil finally?
கடைசியாக பிசாசுக்கு என்ன நடக்க போகிறது என்று வேதம் என்ன சொல்கிறது?
Let me just show you a few things.
நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Let me show you something from the first book of the Bible that was written.
வேதத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன்.
That's in the middle of your Bible, the book of Job.
உங்கள் வேதத்தின் மத்தியிலே காணப்படுகிற யோபுவின் புத்தகம்.
Let me tell you something, the first book written in the Bible was not Genesis.
வேதத்திலே முதல் முதல் எழுதப்பட்ட புத்தகமானது ஆதியாகமம் அல்ல.
Genesis was written by Moses about 1500 years before Christ.
கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக மோசே எழுதின புத்தகம் தான் ஆதியாகமம்.
But about 500 years before that,
அதற்கு முன்பாக 500 ஆண்டுகளுக்கு முன்பு,
there was one book written called the book of Job.
யோபின் புத்தகம் எழுதப்பட்டது, அதான் யோபு.
All the other books were written after the time of Moses.
அதற்கு பிறகு உள்ள எல்லா மற்ற எல்லா புத்தகங்களும் மோசேயின் காலத்துக்கு பின்பு எழுதப்பட்டவைகளாகும்.
But one book out of the 66 was written 500 years before the time of Moses.
ஆனால் இந்த 66 புத்தகங்களிலே ஒரு புத்தகம் மட்டும் மோசேயின் காலத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டது.
That's the book of Job.
அதான் யோபின் புத்தகம்.
He was not an Israelite. He had no connection with Abraham.
யோபு இஸ்ரவேல் தேசத்தான் அல்ல. யோபுக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
And in the first book of the Bible we learn something.
இந்த முதல் வேதத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகத்திலே ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம்.
In the first chapter of the first book.
முதல் புத்தகம் எழுதப்பட்ட முதல் புத்தகத்தின் முதல் அதிகாரத்திலே.
We read about a man of God.
ஒரு தேவ மனிதனை குறித்து வாசிக்கிறோம். யோபு.
Who had a godly family.
ஒரு தேவத்தில் குடும்பம் வைத்திருந்த ஒரு மனிதன்.
Who used to pray with his family regularly.
ஒழுங்காக தன்னுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு மனிதன்.
This is how God writes in the first chapter of the first book of the Bible.
இதே தான் தேவன் வேதத்திலே காணப்படுகிற முதல் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே எழுதுகிறார்.
Godly man who's got a godly family.
ஒரு தேவபக்தியுள்ள மனிதனுக்கு தேவபக்தியுள்ள குடும்பம் இருக்கிறது.
That's why we preach godliness and godly families.
ஆகவே தான் நாம் தேவபக்தியையும் தேவபக்தியுள்ள குடும்பங்களையும் குறித்து பிரசங்கிக்கிறோம்.
And in that same chapter it tells us about the devil.
அதே அதிகாரத்திலே பிசாசை குறித்தும் நாம் வாசிக்கிறோம்.
And it tells us in Job 1 verse 7 that the devil is always going around the earth to soon watching people.
1:7 பிசாசு செய்கிறான், அவன் எப்பொழுதும் பூமி எங்கும் உலாவி அதை சுற்றித் திரிந்து வருகிறேன் என்று சாத்தான் சொல்கிறான்.
And then he comes, he can't come into heaven, but from a distance he can talk to God.
அவன் பரலோகத்துக்கு வர முடியாது, ஆனால் தூரத்திலிருந்து தேவனிடத்தில் பேச முடியும்.
The devil, God asks the devil, where are you coming from?
சாத்தானே நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று
going around the earth.
சாத்தானை பார்த்து கேட்கிறான், நான் பூமி எங்கும் சுற்றி விட்டு வருகிறேன்.
Okay, Satan, you have seen so many people on the earth.
நீ பூமியிலே பல மக்களை பார்த்து விட்டாய் சாத்தானே.
Have you seen Job?
யோபை பார்த்தாயா?
Such an upright man.
அவன் சன்மார்க்கனும் நீதியுள்ளவனுமாய் இருந்தான்.
God wants to point you to the devil like that.
அதே இதே போல தான் பிசாசுக்கு தேவன் உன்னை சுட்டி காண்பிக்க விரும்புகிறார்.
In that town.
இந்த ஊர்லே.
In that village.
இந்த கிராமத்திலே.
Satan.
சாத்தானே.
Have you seen that young girl?
இந்த வாலிப பெண்ணை பார்த்தாயா?
Have you seen that young man?
இந்த வாலிப தம்பியை பார்த்தாயா?
They are not like all the other hypocritical Christians.
இவர்கள் மற்ற மாய்மாலமான கிறிஸ்தவர்களைப் போல இல்லை.
They are so upright.
உத்தமனாய் இருக்கிறார்கள்.
They hate sin.
பாவத்தை வெறுக்கிறார்கள்.
They don't look at dirty things.
அசுத்தமான காரியங்களை பார்ப்பதில்லை.
They don't read dirty books.
அசுத்தமான புத்தகங்களை வாசிப்பதில்லை. அவர்கள் சுத்தமாய் இருக்கிறார்கள், பரிசுத்தமாய் இருக்கிறார்கள்.
Satan says, but God, most of your children are all hypocrites.
ஆண்டவரே, என்ன உம்முடைய பிள்ளைகளில நிறைய பேர் மாயமாலக்காரர்களா இருக்கிறார்கள்.
They come and sit in the conference as if they are holy people, but you know what they are doing in private.
பரிசுத்தவான்களை போல சபையிலே கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனா அந்தரங்கத்துல என்ன செய்றாங்க உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே.
God says, yes Satan, I know that.
ஆம் பிசாசே, எனக்கு சாத்தான் எனக்கு தெரியும். ஆனால்
have you seen that girl?
இந்த பெண்ணை பார்த்தாயா?
That boy?
இந்த பையனை பார்த்தாயா? அவர்கள் வித்தியாசமானவர்கள்.
They are not like all the other hypocrites who sit in the conference.
அவர்கள் கான்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிற மற்ற மாயமாலக்காரர்களை போல இல்லை.
I wish many of you will have a burning desire to be like that.
இது போல இருப்பதற்கு ஒரு அனலுள்ள ஒரு வாஞ்சை காணப்படும்படியாய் நான் விரும்புகிறேன்.
When I was a young man,
நான் ஒரு வாலிபனாய் இருந்த பொழுது,
I had a burning desire to be like
that. எனக்கு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு வாஞ்சை, விருப்பம், ஆசை அப்படி இருக்கும்படியாய் இருந்தது.
Oh God, I want to be like Job.
தேவனே, நான் யோபை போல இருக்க விரும்புகிறேன்.
Whom you can point out to the devil.
ஆண்டவரே, பிசாசுக்கு சாத்தானுக்கு சுட்டி காண்பிக்க கூடிய ஒரு மனிதனாய் நான் இருக்க விரும்புகிறேன்.
As a young man,
வாலிபனாய் இருந்த நான்,
got no desire but to live for Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழ்கிற விருப்பமே இல்லாமல் வேறு விருப்பம் எனக்கு இல்லை.
Before I was converted, I had many desires to be a great man in the world.
மன்னந்திரும்பதற்கு முன்பதாக எனக்கு பல விருப்பங்கள் எல்லாம் இருந்தது, இந்த உலகத்திலே பெரிய ஆளாக வேண்டும் என்று.
Now I only wanted to live for Christ.
இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்கு மட்டுமே வாழ விரும்புகிறேன்.
I pray that many of you sitting here will be like that.
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இப்படி மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
A tremendous burning passion.
உள்ளத்திலே அவியாத ஒரு ஆவல், ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, தவணம்.
Father,
பிதாவே,
I want you to point me out to Satan.
சாத்தானுக்கு என்னை நீ சுட்டி காண்பிக்க வேண்டும் ஆண்டவரே.
Not as a perfect person, I'm not perfect.
ஒரு பூர்ணவானை போல என்னை காண்பிக்க வேண்டாம் ஆண்டவரே, நான் ஒரு பூர்ணவான் அல்ல.
Upright person.
ஆனால் நேர்மையானவன்.
No crookedness.
அங்கே கண்ணு எந்த குறுக்கு வழியும் இல்லை.
Satan says to God.
சாத்தான் தேவனை பார்த்து சொல்கிறான்.
Yeah. that man, that boy, they don't have any problems, that's why they are serving you.
இந்த பையனா இந்த பெண்ணா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, அதனால தான் உமக்கு சேவிக்கிறார்கள்.
You give them some problems in their life, let's see if they serve.
அவருடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை அனுப்பும், அதற்கு பிறகு உத்தமமாய் நேர்மையா இருக்கிறாள் என்று பார்ப்போம்.
Let the teachers in their school turn against them and make them fail in the exam.
ஸ்கூலிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மாணவர்களுக்கு விரோதமாய் மாறி வேண்டுமென்றே இந்த பையன்களை ஃபெயில் ஆக்கட்டும்.
And some teacher turns against you because you are a Christian and makes you fail in the exam.
நீ கிறிஸ்தவனா இருப்பதனாலே கிறிஸ்தவளா இருப்பதனாலே வேண்டுமென்றே ஒரு பாடத்திலே உங்களுக்கு ஃபெயில் மார்க் போட்டு விடுகிறார்கள்.
How will you feel?
எப்படி உணர்வீர்கள்?
Will you lose your faith?
விசுவாசத்தை இழந்து விடுவீர்களா?
The devil says they will lose their faith.
விசுவாசி என்ன சொல்கிறான்? ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகறாலே போதும் விசுவாசத்தை இழந்து விடுவான், இழந்து விடுவாள்.
Think if God can say about you.
உன்னை குறித்து தேவன் இப்படி சொல்வார்
என்றால்,
பையனுக்கு விரோதமாக இந்த பிள்ளைக்கு விரோதமாக எல்லா ஆசிரியர்களும் விரோதமாக மாறி எல்லா பாடங்களிலும் வேண்டுமென்றே ஃபெயில் பண்ணினாலும் அந்த மகனோ மகனோ என்னை பின்பற்றுவான்.
You know, that can happen sometimes to children.
சில சமயங்களில் பிள்ளைகளுக்கு இது போல நடக்க வாய்ப்பு உண்டு.
Some teacher doesn't like you.
சில டீச்சர்களுக்கு உங்களை பிடிக்காது.
And they might purposely trouble you.
வேண்டுமென்றே உங்களுக்கு சில கஷ்டம் கொடுப்பாங்க.
I know that happened to one of my sons.
என்னுடைய மகன்களிலே ஒருவனுக்கு அப்படி நடந்தது.
The teacher in the school didn't like him, didn't like me.
அந்த டீச்சருக்கு என்ன பிடிக்காது, ஆகவே என்னுடைய பையனையும் பிடிக்காது.
So they kept on.
ஆகவே
அவனுக்கு troubling him.
அவனுக்கு கஷ்டம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள்.
Troubled him so much that he didn't want to go back to that school.
ஐயோ அப்பா, இந்த ஸ்கூலுக்கு எனக்கு நான் போவே மாட்டேப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உபத்திரவம் கொடுத்தார்கள்.
Anyway, God helped him.
எப்படியோ தேவன் அவனுக்கு உதவி செய்தார்.
What I want to say, that can happen.
அது நடக்கும் என்று உங்களுக்கு சொல்றேன்.
We live in a world where there's so much of injustice for Christians.
கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவோ அநீதி கொடுக்கக்கூடிய அநீதி நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
In our country.
நம்முடைய தேசத்திலே.
So much of injustice for Christians.
கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவோ அநீதி இழைக்கப்படுகிறது.
Even if you're in a poor family.
நீங்கள் ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட.
Lower caste.
நீங்கள் கீழான ஒரு ஜாதியிலிருந்து வந்திருந்தாலும்
கூட. You become a Christian, you can't get those reserved jobs anymore.
கிறிஸ்தவனாய் மாறிவிட்டால் அந்த வேலை வாய்ப்பிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடம் கிடைக்காமல் போய்விடும்.
100% unjust.
இது நூற்றுக்கு நூறு அநீதி.
But because you're a Christian, you don't get it.
கிறிஸ்தவனாய் இருக்கக்கூடிய அந்த ஒரே காரணத்தினாலே அந்த வேலை கிடைக்கவில்லை.
You won't get a promotion because you're a Christian.
சில இடங்களில் நீங்கள் கிறிஸ்தவனாக இருப்பதனாலே வேலை உயர்வு
கொடுக்கப்படுவதில்லை.
கிறிஸ்தவனாக இருப்பதனால இந்த வேலைக்கு நீங்கள் தேர்வு செய்யப்படவில்லை.
Are you bold to say I am a disciple of Jesus Christ?
நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் தைரியசாலியா?
You don't give me a promotion, it's okay.
எனக்கு வேலை உயர்வு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை.
You fail me in examination, it's okay.
என்னை வேண்டுமென்றே ஃபெயில் பண்ணினாலும் பரவாயில்லை.
You kick me out of my job, it's okay.
வேலையை விட்டு என்னை விரட்டி விட்டாலும் பரவாயில்லை.
You know, in some of our own church in some villages they turned out the believers meeting in a house because they were Christian.
நம்முடைய சில கிராமங்களிலே கிறிஸ்தவர்களாக ஒரு வீட்டிலே கூடி கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்களாக இருப்பதனால இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள் என்று தெரியுமா?
So many problems, it's going to be worse in the days to come.
எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கிறது, வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக போகிறது.
What are you going to do?
என்ன செய்ய போகிறீர்கள்?
Give up your faith.
விசுவாசத்தை விட்டு விடுவீர்களா?
Change your name to some Hindu name so that you get your promotion.
உங்களுடைய கிறிஸ்தவ பெயரை இந்து பெயரா மாத்தி விட்டு ஒரு வேலை உயர்வை பெற போகிறீர்களா?
Or will you say, I am a disciple of Jesus Christ?
இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்று சொல்லப் போகிறேன்.
My kingdom is not of this world.
என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல.
I'm not living here for promotion.
நான் வேலை உயர்வுக்காக இங்கே வாழவில்லை.
If you throw me out of my job, my father will take care of me.
என் வேலையை விட்டு நீங்கள் துரத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் என் பிதா என்னை பொறுப்படுத்திக் கொள்வார்.
You know, there's a wonderful promise in Psalm 27.
சங்கீதம் 27 இல் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு.
For some of you may be facing situations like this.
இது போல சில சூழ்நிலைகளை சில சந்தித்துக் கொண்டிருக்கலாம்.
Psalm 27.
சங்கீதம் 27.
It says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது
My father and my mother have forsaken me, but the Lord takes me up.
என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார்.
Look at that.
இதை பாருங்கள்.
That may be of help to some of you.
உங்களில் ஒரு சிலருக்கு இந்த வசனம் உதவியாக இருக்கும்.
My father and my mother may forsake me, but God will take me up.
என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னுடைய தேவனை சேர்த்துக் கொள்வார்.
My boss may kick me out of the job, but God will give me another one, a better one.
வேலையில் இருக்கக்கூடிய என்னுடைய மேலதிகாரி என்னை விரட்டி விட்டாலும் தேவனுக்கு நல்ல வேலையை தருவார்.
You know, our life as a Christian is so powerful.
நாம் கிறிஸ்துவாய் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையானது சக்தி வாய்ந்த வாழ்க்கையாக இருக்கிறது.
We don't have to face the world as if we are afraid and that they can defeat us.
ஏதோ உலகத்தார் நம்மை தோற்கடிக்க வைத்து விடுவார்கள் என்று சொல்லி பயந்து கூணி குறுகி வெட்கி நாணி வாழ தேவையில்லை.
He says in verse 11 here.
11 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Lord, I got many enemies.
எனக்கு अनेक சத்துருக்கள் இருக்கிறார்கள்.
But in the midst of all of them,
அவர்கள் மத்தியிலே,
teach me your way.
உம்முடைய வழிகளை எனக்கு போதியும்.
Lead me in a level path.
ஆண்டவரே, சரியான பாதையில் என்னை நடத்த
வேண்டும். I'm not going to be afraid of my enemies.
என்னுடைய சத்துருக்களை பார்த்து நான் பயப்பட போவதில்லை என்று 11-12 வசனங்களை வாசிக்கிறோம்.
That's wonderful.
அருமையான காரியம்.
That's how we are supposed to live.
எப்படி தான் நாம் வாழ வேண்டும்?
We don't have to be afraid because our heavenly father cares for us.
நம்முடைய பரமபிதா நம்மை பராமரிக்கிறபடினாலே கவனிக்கிறபடினாலே நாம் பயப்பட தேவையில்லை.
Don't let the devil scare you.
பிசாசுகளை பயமுறுத்த அனுமதிக்க வேண்டாம்.
We see in the book of Job,
யோபின் புத்தகத்திலே பார்க்கிறோம்,
that the devil could not do anything to Job without God's permission.
தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு ஒன்றையுமே யோபுக்கு செய்ய முடியவில்லை.
See what the devil says.
சாத்தான் என்ன சொல்றான்
பாருங்க. The devil speaks to us, he tells lies.
சாத்தான் நம்மிடத்திலே பேசும்பொழுது பொய்யை சொல்றான்.
But when he speaks to God, he dare not tell a lie.
தேவனிடத்திலே பேசும்பொழுது அவன் பொய் சொல்ல துணிய மாட்டான்.
He can only tell lies to you and me.
உங்களுக்கும் எனக்கும் தான் பொய் சொல்வான்.
He is a liar to man.
மனிதருக்கு தான் அவன் பொய்யன்.
But to God he has to speak the truth.
தேவனிடத்தில் அவன் மெய்யை தான் பேச வேண்டும்.
See what he says about Job.
யோபை குறித்து என்ன சொல்றான் பாருங்கள்.
God,
ஆண்டவரே, தேவனே,
you have put verse 10 a hedge about him.
அவனை சுற்றிலும் நீர் வேல் அடைத்திருக்கிறீர்.
And second another hedge around his family.
அதற்கு பிறகு அவனுடைய குடும்பத்தை சுற்றி ஒரு வேல் அடைத்திருக்கிறீர்.
And a third hedge around all his property.
அவனுடைய சம்பத்தை சுற்றி ஒரு வேல் அடைத்திருக்கிறீர்.
You know there were three hedges around Job.
யோபை சுற்றிலும் தேவன் அடைத்த மூன்று வேலிகள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
Man made hedges, anybody can come through.
மனிதன் வேலி அடைத்தால் யார் வேண்டுமானாலும் வேலையை உடைத்துக் கொண்டு உள்ளே வரலாம்.
When God puts a hedge, nobody can come through.
ஆனால் தேவன் ஒரு வேலையை அடைப்பார் என்று சொன்னால் யாருமே உள்ளே வர முடியாது.
It's absolutely foolproof security.
அது முற்றிலுமாக அது யாரும் தகர்க்க முடியாத பாதுகாப்புடைய ஒரு வேலி.
It is better security than all these black cat commanders can give to the prime minister.
கருப்பு பூனை பாதுகாப்பு படை பிரதம மந்திரிக்கு கொடுக்கிறார்கள், அதே காட்டிலும் அதிகமான பாதுகாப்பு தேவனுடைய வேலி.
It says here the three levels of security.
இங்கே மூன்று நிலையிலே பாதுகாப்பு வளையங்கள் காணப்படுகிறது.
It is not black cat, it's almighty God.
இது கருப்பு பூனை படை அல்ல, சர்வ வல்லமுள்ள தேவன்.
Around me,
என்னை சுற்றிலும்,
around my wife and children,
என்னுடைய மனைவி பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு வேலி.
And the third one around my house,
மூன்றாவது என்னுடைய வீட்டை சுற்றிலும் ஒரு வேலி.
And my bank account,
என்னுடைய வங்கி கணக்கு.
And my business,
என்னுடைய தொழில்.
I have got three hedges around me.
என்னை சுற்றிலும் மூன்று வேலிகள் போடப்பட்டிருக்கிறது.
You also got it.
உங்களுக்கும் இருக்கிறது.
But if you don't know it, you live in fear and anxiety.
அந்த வேலி இருக்கிறது என்று நீங்கள் தெரியாவிட்டால் நீங்கள் பயத்திலே, கஷ்டத்திலே, கவலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்.
In the years when I did not know it, I also lived in fear and anxiety.
நான் இதை அறியாத காலங்களிலே நானும் பயத்திலே, கவலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
But now I know it.
இப்போ எனக்கு தெரியும்.
God has written here what the devil said, which was the truth.
பிசாசு உண்மையாய் சொன்ன காரியத்தை தேவன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார்.
Why do we know it's the truth?
வேதம் சத்தியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
Because he was speaking to God.
ஏன் பிசாசு சொல்லுகிறது உண்மை என்று அறிந்திருக்கிறோம் என்றால் பிசாசு தேவனிடத்தில் பேசிக்
கொண்டிருந்தார்.
பிசாசு என்னிடத்தில் பேசும்பொழுது அவன் பொய்யன்.
But when he speaks to God, he's speaking the truth.
ஆனால் அவன் தேவனிடத்தில் பேசும்பொழுது அவன் உண்மையை பேசுகிறான்.
And I thank God that this accidentally slipped out of the devil's mouth. So that all of us can know it.
இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக தற்செயலாக பிசாசுடைய வாயிலிருந்து வழுக்கி வந்துவிட்டது அந்த
வார்த்தை.
அது என்ன வார்த்தைகள் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி மூன்று வேலைகள் இருக்கிறது என்று.
You believe that?
அது நம்புகிறீர்களா?
Believe it, it's in God's word.
தேவனுடைய வார்த்தையில் இது இருக்கிறது, நாம் நம்ப வேண்டும்.
There's a security fence around me.
என்னை சுற்றிலும் பாதுகாப்பு வளையம் ஒன்று இருக்கிறது.
There's another security fence around my family.
என் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிறது.
There's another security fence around my property.
என்னுடைய சொத்தை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம்.
God may allow the devil to come through fence 1 2 3.
தேவன் முதலாவது வேலி வழியாக, இரண்டாவது வேலி வழியாக, மூன்றாவது வேலி வழியாக வருவதற்கு அனுமதி கொடுக்கலாம்.
He may allow me to lose money in my business.
என்னுடைய தொழிலிலே சில பண நஷ்டத்தை அடைய முடியாது, தேவன் அனுமதிக்கலாம்.
He may allow my whole business to fail.
என்னுடைய முழு தொழிலிலேயும் நஷ்டத்தை சந்திக்க முடியாக கூட தேவன் அனுமதிக்கலாம். நல்ல நோக்கத்துக்காக.
I remember once when I lost a lot of my money in my business.
ஒருமுறை என்னுடைய தொழிலிலே நிறைய பணத்தை இழந்து விட்டேன்.
I said, Lord, why did you do that?
ஆண்டவரே, ஏன் இதை அனுமதித்தீர் என்று கேட்டேன்.
The Lord said, that is to free you from the love of money.
பண ஆசையிலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியாது செய்தி என்று ஆண்டவர் சொன்னார்.
I said, praise the Lord.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னேன்.
Good thing going to come out of that.
அதிலிருந்து நல்ல காரியம் ஒன்று வந்து விட்டது என்று
சொன்னேன். So if the devil makes you suffer a financial loss, it will be God will use it for a good purpose.
ஆகவே பிசாசு நீங்கள் பண நஷ்டத்தை சந்திக்க வேண்டும் என்று அனுமதித்திருந்தால் தேவன் அதை நல்ல நோக்கத்தோடு கூட அனுமதிப்பார்.
Maybe he saw that you are so attached to your money.
நீங்கள் உங்கள் பணத்தில் அவ்வளவாய் நெருக்கமாய் நீங்கள் அதை சார்ந்திருக்கிறீர்கள், அது ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்று தேவன் பார்த்திருக்கிறார்.
Once I was traveling in a bus in Chennai and somebody picked my pocket.
ஒருமுறை சென்னையிலே நான் பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒருவன் பிக் பாக்கெட் எடுத்து விட்டான்.
When I got down from the bus, there's no money in my pocket.
பஸ்ல இறங்கி பார்த்தா பணமே இல்ல, பிக் பாக்கெட்
எடுத்தா. That man did it so cleverly, I didn't feel anything.
அவன் இவ்வளவு புத்திசாலித்தனமாக செய்து விட்டான், நான் உணரவே இல்லை, பணம் போனதே எனக்கு தெரியவில்லை.
I believe he deserved it because he did it so well.
அவ்வளவு நேர்த்தியாக செய்தபடினாலே கண்டிப்பாக அந்த பணம் அவனுக்கு போய் சேர வேண்டியதுக்கு தகுதி என்று எண்ணி விட்டேன்.
So what did I do?
ஆகவே நான் என்ன செய்தேன்?
First of all I said,
முதலாவது நான் சொன்னேன்,
Lord, my money is in my purse.
ஆண்டவரே என்னுடைய பணம் என்னுடைய மணி பர்ஸ்ல இருக்கிறது.
பட் மை ஜாய் வாஸ் நாட் இன் மை பர்ஸ், தட் இஸ் இன் மை ஹார்ட்.
ஆனா என்னுடைய சந்தோஷம் மணி பர்ஸ்ல இல்லை, அது என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது.
சோ மை ஜாய் வில் நாட் கோ.
ஆகவே சந்தோஷம் போகாது.
சம் பீப்பிள் ஹவ் காட் தி மணி அண்ட் தி ஜாய் இன்சைட் தி பர்ஸ்.
சில பேருக்கு மணி பர்ஸ்க்குள்ள பணமும் இருக்குது சந்தோஷமும் இருக்குது.
இஃப் தி மணி கோஸ் தி ஜாய் ஆல்சோ கோஸ்.
அந்த மணி பர்ஸ் யாராவது பிக் பாக்கெட் அடிச்சிட்டா இவங்க சந்தோஷத்தையும் பிக் பாக்கெட் அடிச்சிட்டு போயிட்டாங்க.
டோன்ட் கீப் யுவர் ஜாய் இன் யுவர் பேங்க், கீப் யுவர் ஜாய் இன் யுவர் ஹார்ட்.
ஆகவே உங்களுடைய சந்தோஷத்தை பேங்க்ல வைக்க வேண்டாம், உங்களுடைய சந்தோஷத்தை உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள்.
So that's the first thing.
அவிதான் முதலாவது காரியம்.
God, I lost my money.
ஆண்டவரே நான் பணத்தை இழந்துவிட்டேன்.
It was not much.
நன்றி ஆண்டவரே, அது அவ்வளவு பணம் இல்ல.
But I didn't lose my joy.
ஆனா இந்த சந்தோஷத்தை நான் இழக்கவில்லை.
And second.
இரண்டாவது.
I want to pray for this man. I don't know who he is.
என்னை பிக் பாக்கெட் தான, அந்த பிக் பாக்கெட் காரன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.
Maybe nobody in his life ever prayed for him.
ஒருவேளை அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக யாருமே அவனுக்காக ஜெபிக்காமலே இருந்திருக்கலாம்.
God wanted somebody to pray for him.
ஏதோ தேவன் யாரோ ஒருவதாவது அந்த பிக் பாக்கெட் காரனுக்காக ஜெபிக்க முடியா விரும்பி இருக்கிறார்.
So he found me.
ஆக தேவன் என்னை கண்டுபிடித்தார்.
Okay, you got to pray for that man.
நீ தான் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும்.
So I prayed for him.
அவ நான் அந்த பிக் பாக்கெட் காரனுக்காக ஜெபித்தேன்.
So some good things, I don't know where he went. I hope he got converted someday.
அவன் எங்க இருக்கறானோ எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு நாளில் ரட்சிக்கப்படுவானோ ரட்சிக்கப்பட்டிருப்பானோ
தெரியவில்லை. I did my part.
அல்ல, என்னுடைய பங்கை நான் செய்து விட்டேன்.
You know, it is with God's permission it happens.
தேவனுடைய அனுமதியோடு கூட இது நடக்கிறது.
I have got so many experiences like this.
இது போல இவ்வளவு அனுபவங்களை நான்
பெற்றிருக்கிறேன். God allows something but he makes a way of escape for me.
தேவன் எனக்கு ஏதோ ஒன்றை அனுமதிக்கிறார், அதே சமயத்தில் தப்பிக்கொள்ள முடியாத ஒரு போக்கையும் உண்டு பண்ணுகிறார்.
I was recently I went to Europe for some meetings.
சமீபத்திலே ஐரோப்பா கண்டத்துக்கு கூட்டங்களுக்காக நான் போயிருந்தேன்.
When you go to different countries you need a visa to go into that country.
நீங்கள் பல நாடுகளுக்கு போகும்பொழுது உங்களுக்கு விசா வேண்டும்.
So I had to pass through a country and I did not realize I needed a visa.
நான் அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு போவதற்கு வேற ஒரு நாட்டுக்கு போய் தான் அங்கிருந்து போக வேண்டும். அந்த நாட்டுக்கு போவதற்கும் விசா வேண்டும் என்பதை நான் மறந்து
விட்டேன்.
அந்த நாட்டிலே போய் இறங்கும் போதுதான் ஐயோ விசா வாங்க மறந்து விட்டு வந்து விட்டோமே என்று நான் யோசித்தேன். அவர்கள் என்ன செய்வார்கள் எனக்கு தெரியும். அவர்கள் மிகுந்த கண்டிப்புள்ளவர்களா இருப்பார்,
எஸ்பெஷலி வித் இந்தியன் பீப்பிள்.
குறிப்பாக இந்தியர்கள் போனால் அவ்வளவு கண்டிப்பா இருப்பார்.
பிகாஸ் தே ஃபீல் இந்தியன்ஸ் ஆர் தி பிகெஸ்ட் க்ரூக்ஸ்.
ஏனால் இந்தியர்கள் தான் பெரிய ஏமாற்றுக்காரர்கள் என்று அவர்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்.
So they put them on the plane and send them back to India.
ஆகவே இப்படி விசா இல்லாமல் வந்தால் அந்த ஏரோப்ளேன்லயே போட்டு திரும்பவும் இந்தியாவுக்கு அனுப்பிவிடுவார்கள்.
So I prayed a prayer that I heard many years ago somebody else pray.
ஆகவே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக யாரோ ஒரு தேவ மனிதர் ஜெபித்த ஜெபம் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது. அந்த ஜெபத்தை நானும் செய்தேன்.
I said, Lord, I don't have a visa.
ஆண்டவரே, எனக்கு விசா இப்பொழுது இல்லை.
Now I go before these police people.
நான் இந்த போலீஸ் மக்களுக்கு முன்பாக போகும்போது
look at my passport.
அவர்களுடைய பாஸ்போர்ட்டை பார்ப்பார்கள்.
When you were on earth,
நீர் இந்த பூமியில் இருந்தபொழுது
you made blind eyes see.
நீர் குருடான கண்களை திறந்தீர்.
Now do the opposite, make these seeing eyes blind.
ஆண்டவரே எப்பொழுது அதற்கு நேர் எதிராக செய்துவிடும், பார்க்கக்கூடிய கண்களை ஆண்டவரே மூடிவிடும்.
So I went to that police officer.
அங்க நான் அந்த போலீஸ் அதிகாரத்திலே போனேன்.
He looked at it.
அவர் அதை பார்த்தார்.
He stamped it, said okay you can go.
சீல் எடுத்துட்டு போலாம் என்று அனுப்பி விட்டார்.
I said thank you, praise the Lord, we go.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் போய் விட்டேன்.
I tell you it's amazing what all God can do.
தேவன் நாள் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பது வியப்பாக இருக்கிறது.
This happened last month.
போன மாதம் தான் இது நடந்தது.
You also can pray that prayer sometimes.
நீங்களும் சில நேரங்களில் இந்த ஜெபத்தை செய்யலாம்.
Not when you are cheating the income tax or something like that. Not like that.
வருமான வரி அதிகாரிகளை ஏமாற்றும் பொழுது ஆண்டவரே உங்களை கண்ணை மூடி விட வேண்டும் என்று கூடாது.
Only when you genuinely made some mistake and you ask God to protect.
நீங்கள் உண்மையாக சின்சியராக நேர்மையாக இருந்து சில தவறுகளை செய்துவிட்டால் ஆண்டவரே பாதுகாத்து வேண்டும் என்று ஜெபிக்கலாம்.
You must know one thing.
நான் என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
God is always on your side against the devil.
தேவன் எப்பொழுதுமே பிசாசுக்கு விரோதமாக உன் பக்கமாக இருக்கிறார்.
Please remember this one statement.
இந்த ஒரு வாசகத்தை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளுங்கள். God is always on your side against the devil.
தேவன் எப்பொழுதுமே உன் பக்கமாக நின்று கொண்டு பிசாசு எதிராக நிற்கிறார்.
Never will he be on the devil's side.
ஒரு காலம் தேவன் பிசாசின் பக்கமாக சேர்ந்து விட மாட்டார்.
When you have done something wrong, he will be on your side again.
தவறு செய்திருந்தாலும் கூட தேவன் உங்கள் சார்பாக தான் நிற்பார்.
Yeah, I've used this example before.
இந்த உதாரணத்தை இதற்கு முன்பாக பயன்படுத்தியிருக்கிறேன். நான் அதை மீண்டும் சொல்லட்டும்.
Supposing your mother has got a very naughty 12-year-old boy who's always causing her trouble at home.
ஒரு அம்மாவுக்கு 12 வயசு பையன் இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் சுட்டித்தனம் செய்து கொண்டே
இருக்கிறான்.
அதை எடுத்து போடுவது, இதை எடுத்து போடுவது, அம்மா சொல்றத கேட்கறதே
கிடையாது.
எப்ப பார்த்தாலும் அம்மாட்ட சண்டை போடுவான், சத்தம் போடுவான், அடிப்பான், அம்மா குத்துவான்.
One day the boy gets very angry and bangs the back door and goes into the field.
ஒரு நாள் அந்த பையனுக்கு பயங்கர கோபம் வந்து பின்னாடி கொள்ளை பக்கத்து கதவை டப்புன்னு அடிச்சிட்டு அவன் தோட்டத்து பக்கம் போயிட்டான்.
And after a few minutes
கொஞ்ச வினாடிகள் கழித்து
the mother hears the child screaming mama mama
அம்மா 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 வாங்க 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 அம்மா அம்மா
help me
அம்மா உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க கத்தற சத்தம் கேக்குறது
the mother opens the door and sees
அம்மா கதவை திறந்து பின்னால் போய் பார்த்தால்
that boy is standing against a tree
அந்த பையன் ஒரு மரத்துக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறான்
and one big cobra is standing to bite
பெரிய நாகப்பாம்பு அவனை கொத்துவதற்கு அப்படியே தயாராக சீறி கொண்டிருக்கிறது
now this is a naughty boy remember
ஞாபகத்தில் வைத்துக்கணும் இவன் இந்த பையன் நல்ல பையன் கிடையாது குறும்புக்கார சுட்டிக்கார
always disobeying the mother
எப்போதும் கீழ்ப்படியாத பையன்
what will the mother say
அம்மா என்ன சொல்லுவாங்க
to the snake
பாம்புட்ட அம்மா என்ன சொல்லுவாங்க
come on children
பாம்பு நல்ல வேளை வந்து அவனை கொல்லு
he deserves it
அவன் கொல்லுவதற்கு தகுதியானவன் கொல்லு அவன் நல்ல குறும்பு பண்ணிட்டான் கொல்லு என்று சொல்வாங்களா
any of your mothers will say that about a naughty
இங்க இருக்கிற அம்மா மார்கள் யாராவது அப்படி சொல்லுவீங்களா
boy about a naughty boy
ரொம்ப குறும்புக்கார பையன் சொல்லுவீங்களா
you will never say
ஒரு காலம் சொல்ல மாட்டேன்
you will take a stick and go and hit that snake even if your life is in danger
உங்களுடைய உயிருக்கே ஆபத்து என்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் பெரிய கம்பை எடுத்துக்கொண்டு அந்த பாம்பை அடிப்பீர்கள்
to help that naughty boy
குறும்புக்கார கீழ்ப்படியாத பையனுக்கு உதவி செய்யும்படியாக
even when you do wrong
நீங்கள் தவறு செய்யும் பொழுதும்
God is on your side against the devil
பிசாசுக்கு விரோதமாக தேவன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்
remember that
ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்
sometimes the devil says
சில சமயத்தில் பிசாசு சொல்வான்
you are so disobedient how will God be on your side
இவ்வளவு கீழ்ப்படியாமல் இருக்கிறாய் தேவனுக்கு தேவன் எப்படி உன் பக்கமாய் இருப்பார்
what you must say
என்ன சொல்ல வேண்டும்
God doesn't like my sin that I know
தேவனுடைய பாவம் தேவனுக்கு பிடிக்காது அது எனக்கு தெரியும்
but he is on my side against you satan
பிசாசே உனக்கு விரோதமாக தேவன் என் பக்கமாய் தான் இருக்கிறார்
you know that's what encourages me
இதுதான் என்னை உற்சாகப்படுத்துகிறது
the devil cannot make me feel that oh god will forsake me
devanai kai vittu viduvar endru solli pisas enai unara veikkiran
he cannot forsake me
avar enai kai vida mattar
because god is always on my side against the devil
eppozhudhu pisas viruddhamaga devan en pakkamaga nilkkirar
as you go from this conference
inda conference la neengal pogum bodhu
I want you to know this one thing
inda oru kaaryathai neengal arindhukolla mudiyavanga
devan was defeated on the cross
pisas kalvarile thorukadikkapattar
god wants to deliver you from every wretched thing the devil did in your life
ungalaiya vaazhkaiyil pisas seidha ovvoru durkriyayilirundhum devan ungalai vidiyaakka virumbugirar
please remember this one last verse
inda oru kadaisi vasathai nyabathil veithukollunga
1 john chapter 3 verse 8
ஒன்றியவன் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம்
1 john 3:8
ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம்
son of god was manifested to destroy the works of the devil
பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார்
he came to destroy the works of the devil
பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவன் வெளிப்பட்டார்
believe that
விசுவாசி
lord you will do that in my life
ஆண்டவரே இதை என் வாழ்க்கையில் செய்ய முடியும்
i'm sorry for all the sins i've committed
என் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களுக்காக ஆண்டவரே நான் மனமருந்துகிறேன்
sorry for listening to the devil so many times
எவ்வளவு நாட்களாக பிசாசுக்கு செவி கொடுத்தபடியாலும் ஆண்டவரே மறந்துகிறேன்
listen to you from now on lord
இப்பொழுது ஆண்டவரே நான் உமக்கு செவி கொடுக்க வேண்டும்
you are my father
நீர் என்னுடைய தகப்பன்
today my whole life lord
என்னுடைய முழு வாழ்க்கையும் இன்றிலிருந்து உம்முடையது ஆண்டவரே
i'm going to believe that you will always fight for me against the devil
eppozhudhu aandavare neer en pakkama irundhu pisasi merkola pogireer aandavare
thank you
nandri aandavare
let's pray
nammalarum jebippoma
hallelujah
பரலோக பிதாவே
help us never to forget the things we have heard in these days
இந்த நாட்களிலே நாங்கள் கேட்ட காரியங்களை ஒரு காலம் மறக்காதபடி எங்களுக்கு உதவி செய்வீராக
the truth that will set us free
சத்தியம் எங்களை விடுதலையாக்கும்
I pray you'll set everybody here free.
எங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் இந்த சத்தியத்தை விடுதலையாக்க முடியாய் ஜெபிக்கிறேன்.
Free from the guilt of past life.
கடந்த கால வாழ்க்கையுடைய குற்ற உணர்வுகளிலிருந்து விடுதலையாக்கும்.
The power of sin.
பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும்.
Fear and anxiety.
பயத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் விடுதலையாக்கும் ஆண்டவரே.
Fear of the devil.
பிசாசுனுடைய பயத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே.
All the disturbance in their homes.
அவருடைய குடும்பத்திலே வரக்கூடிய எல்லா தொந்தரவுகளிலிருந்து விடுதலையாக்குவீராக.
Set us all completely free.
எங்களெல்லாம் முற்றிலுமாய் விடுதலையாக்க முடியாய் ஜெபிக்கிறோம்.
So that we can fly like the eagle
andore kalugale pola uyarathile unnathile parakka uduvichiraga
we know you'll do it
neer seivirundu naangal nammal
bless every family here
inge irukka kodi ovvoru kudumbathai maasuradhiyum andore
all a safe journey as they go home
andore mindumai veedugalukku thirumbi sellumbodhu prayaa sugamana prayaanathai vaippu seiyum
lord there are sick people here I pray for healing for them in Jesus name
andore vyadhi ullavarga irukkaraal yesuvin naamathinaal avargal sugathukaga jabikkiren
and lord we pray for those who are in financial need
andore porulada nerukadile irukkiravulukaga jabikkiren
help them
avanga udhavi seiyraanga
they are looking for jobs
andore velaiyile endru thedi kondravulukaga jabikkiren
find job
nalla velai kandupidikka mudiya udhavi seiyum
looking for marriage partner
andore thirumanathirku yetra thunaikaga thedi kondravulukaga jabikkiren
lead them to the right partner
sariyana thunaiyodu kuda avargalai valinadutha mudiya jabikkiren
oh god make us a flaming light for you in tamil nadu
devane tamil nadile naangal ovvorum irundhu prakashikkira vilakkaiyile maatra mudiya jabikkiram
jesus name
yesuvin naamathil pidave
amen
amen